ஊவா வானொலி குறுகல நிகழ்ச்சி பெருமிதமாக வழங்கி வரும் இந்நிகழ்ச்சியானது மாணவர்களின் கல்வி மேம்பாட்டினை தொடர்ச்சியாக நடாத்திக் கொண்டிருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்த விடயம். அந்த வகையில் இன்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக உங்களோடு இணைந்திருக்கும் அன்புக்குரிய ஆசான் திரு கானா சுந்தரம் பிள்ளை, பண்டாரவளை தமிழ் கல்லூரி தேசிய பாடசாலை ஆரம்ப பிரிவு ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் தரம் 5 மாணவர்களுக்காக சுற்றாடல் சார்ந்த செயற்பாடு என்னும் பாடத்தில் வருகின்ற அழகு 4 எம்மை சூழ உள்ள பிராணிகள் என்ற பாடத்தை உங்கள் முன் விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆம் மாணவர்களே, என் அன்பு செல்வங்களே, இன்றும் கூட உங்களுக்கு இந்த பாடத்தின் மூலமாக சில மிக முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆம் அன்பு செல்வங்களே, நீங்களும் இந்நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இணைந்திருந்து கேட்டு மிகவும் பயனடைய வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கின்றது. அதேபோல் இன்றும் கூட உங்களுடைய கல்வி சம்பந்தமான பாடத்தை மேம்படுத்துவதற்கு நீங்கள் இந்நிகழ்ச்சியில் சிறப்பான பயனை பெற வேண்டும் என்பதும் எங்களுடைய ஆசையாக இருக்கின்றது. ஆம் மாணவர் செல்வங்களே, இன்று இந்நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே பாடத்தினை பற்றிய குறிப்புகளை பெற வேண்டும் என்பது நீங்கள் அறிந்துவிடும். அப்படித்தானே? நீங்கள் எப்போதும் இவ்வாறே இந்த நிகழ்ச்சிக்கு தயாராகுவீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயங்களை அல்லது குறித்துக் கொள்ள வேண்டிய குறிப்புகளை ஆரம்பத்திலேயே நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ஆம், நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கப் போகிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக புரிகின்றது. இருப்பினும் ஒரு சிலர் அவ்விடத்திலிருந்து விட்டு விலகி இந்த நிகழ்ச்சியில் இடையிலிடையில் வந்து சேர்வதால் உங்களுக்கு எந்தவிதமான பயனும் கிடைக்காது பிள்ளைகள். நீங்கள் அதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தை, அமைதியான இடத்தை தெரிவு செய்து இந்நிகழ்ச்சி முடியும் வரை கேட்டு பயன்பெற்றால் நீங்கள் உண்மையில் இந்த பாடத்தின் மூலம் நிறைய விளக்கங்களை பெறலாம் என்பது உங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே கூறிக்கொள்கின்றேன். ஆம் மாணவர் செல்வங்களே, இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் ஆரம்பத்திலே கூறியது போல் எம்மை சூழ உள்ள பிராணிகள். இந்த பாடத்தின் மூலமாக நாம் பின்வரும் விடயங்களை பற்றி அறியலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, இந்த பாடத்தினூடாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில மிக முக்கியமான விடயங்களை நான் ஆரம்பத்திலே கூறுகின்றேன். அதாவது, பிராணிகள் தொடர்பான அடிப்படை தகவல்கள், அவற்றின் தனிச்சிறப்பான திறன்கள் மற்றும் அதன் நடத்திக்கோளங்கள் பற்றியும், அதாவது நடத்திக்கோளங்கள் பற்றியும், தாவரங்கள் மற்றும் மனிதர்களுடன் பிராணிகள் காட்டும் இடைத்தொடர்புகள் பற்றியும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதோடு தொடர்ச்சியாக சூழலில் இருப்புக்காக பிராணிகளின் முக்கியத்துவத்தை மதித்து அப்பிராணிகளை பாதுகாப்பதில் பங்களிப்பு செய்வது பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை மட்டுமல்ல, இன்னும் இருக்கின்றது கேளுங்கள். அதாவது, இந்த பாடத்தினூடாக சில சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டக்கூடிய சில சுவாரஸ்யமான பாடலும் காத்திருக்கின்றது என்பதை உங்களுக்காக நான் குறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆம், இந்த பாடம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக இருப்பதால் நாங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றோமோ அந்த சிறப்பானதாக இருப்பதற்கு நாங்கள் உங்களோடு ஒத்துழைத்து இருப்பது போல் நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைத்து எங்களுடைய பாடத்திலே அல்லது இந்த நிகழ்ச்சியை கேட்டு பெருமிதம் அடைய வேண்டும் என்பது ஊவா வானொலி குருகுலம் கேட்டுக்கொள்கின்றது. நாங்களும் உங்களை வாழ்த்துகின்றோம். இதனுடைய பயன் முழுமையாக உங்களை வந்தடைய வேண்டும் என்பதை ஆரம்பத்திலே கூறிக்கொள்கின்றேன். ஆம், என் அன்பு செல்வங்களே, நீங்கள் இந்த பாடத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தின் சில விடயங்களை பற்றி நான் கூறினேன். அதேபோல் இந்த பிராணிகள் அல்லது எம்மை சூழலுக்கும் பிராணிகளை பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். இருப்பினும் கூட இந்த பாடத்தினூடாக ஒரு சிறு விளக்கத்தை உங்களுக்கு விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். கேட்போமா? நீங்களும் தயாராக இருக்கின்றீர்கள் தானே? அதாவது, எம்மை சூழ இருக்கின்ற பிராணிகளை பற்றி ஒரு சில விடயங்களை பற்றி நான் உங்களுக்கு முதலில் கூறலாம் என்று நினைக்கிறேன். சில குறிப்புகளை மாத்திரம் பாருங்கள். சூழலின் ஒரு பகுதியாகிய பிராணிகள் சூழலில் எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றி கொண்டு வெற்றிகரமாக தனது வாழ்க்கையை நடத்தி செல்லும் விதத்தை கற்றாய்ந்தலானது மிக முக்கியமானதாகும். அதாவது, மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த பாடத்தின் மூலமாக மகிழ்ச்சிகரமான அனுபவங்களாகவும் அமையும். பிராணிகளின் நடத்தைகள் மூலம் மனிதன் பெறத்தக்க படிப்புகள் பலவாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த பிராணிகளை பற்றி நாம் கூறும்போது பிள்ளைகள் உங்களுக்கு நன்கு ஆசையாக அல்லது நன்கு விருப்பமாக இருக்கக்கூடிய பாடம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த பாடத்தின் ஊடாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த பிராணிகள் சம்பந்தமான விடயங்களை நாம் ஆரம்பத்திலேயே ஒரு சிறு குறிப்பாக உங்களுக்கு கூறினேன். அது மட்டுமல்ல, இந்த பிராணிகள் மனிதனுக்கும் பிராணிகளுக்கும் இடையிலான இடைத்தொடர்புகள் மற்றும் சூழலின் சமநிலை ஆகியவற்றுக்காக பிராணிகளால் ஆற்றப்படும் பங்களிப்பை விளங்கி அதனை மதிப்பதற்கும் பிராணிகளை பாதுகாப்பதற்கும் பங்களிப்பு செய்யும் சமூக மேம்பாட்டுக்காக உருவாக்கத்தை இக்கருப்பொருளாகிய இந்த பாடம் உங்களுக்கு விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். விளக்க வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. எனவே மாணவர்கள், இந்த பாடத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எம்மை சூழ உள்ள பிராணிகள். எமது சூழலின் அமைவிற்கு ஏற்ப பல்வேறான பிராணிகள் தமது இருப்புக்காக வாழ்விடங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றன. அதாவது நீங்கள் பார்த்தால் தெரியும், உங்களுடைய சூழலில் அல்லது வீட்டு பகுதிகளில் சில வகையான பிராணிகள் தங்களுடைய இருப்புக்காக பல்வேறு இடங்களை நாடி அதனை தயார் செய்து அல்லது அவ்விடங்களை அமைத்து வாழும் இடத்தினை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பொதுவாக பார்ப்போமானால், எந்த உயிர்களும் தனக்கு சுதந்திரமான முறையில் வாழ்வதற்கும் தமது இனத்தை பாதுகாப்பதற்கும் இயற்கை மற்றும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்கும் இருப்பிடங்கள் உதவுகின்றன. அதுதானே, அதாவது எந்த உயிர்களும் பிள்ளைகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அந்த உயிர்கள் இப்பொழுதாவது சுதந்திரமாக தன்னுடைய இயற்கையிலிருந்து பாதுகாப்பதற்கும் அல்லது எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்கும் தன்னுடைய இனத்தை பாதுகாப்பதற்கும் தங்களுக்கென்று ஒவ்வொரு இருப்பிடங்கள் அவசியம். இதேபோல்தான் பிள்ளைகள் சிறிய உயிரினங்களாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அந்த பிராணிகள் ஒவ்வொன்றும் தனக்கென்று ஒரு இருப்பிடங்களை அமைத்திருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் அநேகமாக கண்டிருப்பீர்கள், உங்களுடைய சூழலில் இவ்வாறான சில பறவைகளுடைய கூடுகளை கண்டிருப்பீர்கள், அல்லது நாங்கள் வீடுகளில் வளர்த்து வருகின்ற சில செல்ல பிராணிகளுக்காக ஒதுக்கப்படுகின்ற இருப்பிடங்களையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே போலத்தான் எமது இந்த சூழலில் இருக்கின்ற பிராணிகள் ஒவ்வொன்றும் அவ்வாறான ஒரு முறையையே பின்பற்றுகின்றன. பூமிக்கில் வாழுகின்ற எல்லா உயிரினங்களும் உடல் அசைவிற்கு ஏற்றவாறு வாழ்வதற்கு இவ்விருப்பிடங்கள் உதவுகின்றன. அதாவது இந்த இருப்பிடங்கள் எதற்கு உதவுகின்றன என்று கேட்டால், பூமியில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் சிறிய உயிர்களா இருக்கலாம் அல்லது பெரிய உயிர்களா இருக்கலாம், எந்த உயிர்களாக இருந்தாலும் அதனுடைய உடல் அசைவிற்கு ஏற்றவாறு வாழ்வதற்கு இவ்விருப்பிடங்கள் உதவுகின்றன. இவ்வாறு நமது வாழ்விடத்துக்கு ஏற்ற விதத்தில் அந்த பிராணிகள் தமது வாழ்விடத்துக்கு ஏற்ற விதத்தில் அந்த பிராணிகள் ஒவ்வொன்றும் தன் அமைத்துக் கொண்டிருக்கின்ற இருப்பிடங்கள் அனைத்தும் பிள்ளைகள் தமது வாழ்வதற்கு ஏற்ற விதத்தில் பிராணிகள் தமது இனத்தை பாதுகாப்பதற்கும் இவ்வாறான இருப்பிடங்கள் உதவுகின்றது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய விடயம். அப்படியென்றால் பிள்ளைகள், நாம் பார்ப்போம், இவ்வாறான பிராணிகள் நாங்கள் கூறுகின்றோம். பல்வேறு பிராணிகளையும் பொதுவான ஒரு பெயர்களால் விலங்குகள் அல்லது பிராணிகள் என்ற பெயர்களால் அழைக்கின்றோம். ஆகவே இந்த பிராணிகள் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சில வகையான பிராணிகள் குட்டி ஈன்று அதனுடைய இனத்தை பெருக்குகின்றன, சில பிராணிகள் முட்டையிட்டு தனது இனத்தை பெருக்குகின்றன. இவ்வாறு பிள்ளைகள் இவ்வாறு தனது இனத்தை பெருக்கிக் கொள்வதற்கேற்ப நாம் அவற்றை பாகுபடுத்துகின்றோம். அப்படியென்றால் அவை எவை என்ன என்று எதிர்பார்ப்பீர்கள் தானே? நான் கூறுகின்றேன் பாருங்கள். பால் குடித்து அல்லது வளர்ப்பவைகள், பால் குடித்து வளர்ப்பவைகள் அனைத்தும் முளையூட்டிகள் என அழைக்கப்படுகின்றன. அதாவது பால் குடித்து வளர்ப்பவைகள் முளையூட்டிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. உதாரணமாக உங்களுக்கு கூறப்போனால் தெரியும், ஆடு, மாடு, மான், யானை போன்ற பல்வேறு மிருகங்களை நாம் கூறலாம். இவை அனைத்தும் பிள்ளைகள் முளையூட்டிகள் என்ற பெயராலும், அதேபோல் சில வகையான பிராணிகள் பறவைகளாக இருக்கலாம் அல்லது சில வகையான ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணிகளாகவும் இருக்கலாம், அவ்வாறான பிராணிகள் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து வாழ்விடங்களை அமைத்துக் கொள்கின்றன. அதாவது சில வகையான பிராணிகள் கோழி, கிளி, வாத்து, காகம் போன்றவற்றை நாம் இதற்கு உதாரணமாக கூறலாம். அதுபோல் பிள்ளைகள் சில வகையான மீன் இனங்களும் தவளை, தேரை, நண்டு போன்ற ஈரூடக வாளிகளையும் பாம்பு போன்ற ஊர்வனவுகளும் இவ்வாறு தமது இனத்தை பெருக்குவதற்கு முட்டைகளை இட்டு இனத்தை பெருக்குகின்றன. ஆமானவர்கள், நாம் எமது சூழலில் உள்ள பிராணிகளை எவ்வாறு வகைப்படுத்தியிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்போது நாம் பார்க்க வேண்டிய விடயம், அவ்வாறான பிராணிகள் ஒவ்வொன்றும் தமது உடல் இயல்புகளுக்கேற்ப, அதாவது தமது உடல் இயல்புகள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், மிருகங்கள், பறவைகள் அல்லது ஏனைய ஊர்ந்து செல்லும் பிராணிகள், நீந்தி செல்லும் பிராணிகள் அனைத்துக்கும் ஒவ்வொரு உடல் அமைப்புகள் வெவ்வேறுபட்டதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதேபோல்தான் பிள்ளைகள், ஒவ்வொரு பிராணிகளும் தமது உடல் இயல்புகளுக்கு ஏற்ப அமைந்துள்ளவை ஒரு குறிப்பிடக்கூடிய விசேட தன்மையாகும். உதாரணமாக பறவைகளை என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு பறப்பதற்கு ஏற்ப சிறகுகள் உதவுகின்றன. சிறகுகள் இல்லாவிட்டால் பறக்க முடியாது, அப்படித்தானே? அதேபோல் நீங்கள் வானத்தில் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள், சில வகையான பிராணிகளில் சில வகையான பறவைகள் வானத்தில் வட்டமிட்டு கூட்டமாக செல்லும் பொழுது நாம் அதனை பார்த்து ரசிக்கின்றோம். உதாரணமாக கிளிகளை பார்த்தால் எங்களுக்கு தெரியும், வானத்தில் அது பறந்து செல்லும் பொழுது ஒரு அழகான காட்சி தருகின்றது. எனவே இவ்வாறான பிராணிகளில் பறவைகள் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஏற்று இசைவாக்கம் அடைவதற்கு ஏற்றவாறே அவற்றுக்கு உதவுவைகள் தான் சிறகுகள். அதேபோல் பிள்ளைகள், மீன்களை எடுத்துக்கொண்டால் மீன்களுக்கு என்ன உதவுகின்றன? உங்களுக்கு தெரியும், மீன்களை நாங்கள் அழகுக்காக வீடுகளில் வளர்க்கின்றோம். அதேபோல் குளங்களில், கடல்களில், ஆறுகளில் போன்ற இடங்களில் எல்லாம் மீன்கள் நிறைய காணப்படுகின்றன. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவை அவ்விடங்களில் நிறைந்து சீவிப்பதற்காக அல்லது வாழ்வதற்கு ஏற்றவாறு தம்மிடம் இருக்கின்ற உடலில் காணப்படுகின்ற செட்டைகள் உதவுகின்றன. உடலில் காணப்படுகின்ற செட்டைகள் காணப்படுகின்றன. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த செட்டைகள் இருப்பதன் மூலமாகத்தான் அவை ஒவ்வொன்றும் தனது உடல் அசைவுகளை கொண்டு இயல்பாகவே அது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. எனவே பிள்ளைகள், ஒவ்வொரு பிராணிகளையும் நாங்கள் எடுத்து நோக்கும் பொழுது சில சில அம்சங்கள் காணப்படுவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஆம், நான் கூறினேன் உங்களுக்கு, பறவைகளுக்கு சிறகுகள் தேவை, அதேபோல் மீன்களுக்கு நீந்துவதற்கு தனி செட்டைகள் தேவை என்றும் கூறினேன். அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் மிருகங்கள் காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், மனிதர்களுக்கு அண்டி வாழக்கூடிய சில மிருகங்கள் இருக்கின்றன. உதாரணமாக ஆடு, மாடு, பன்றி, மான், மறை போன்ற பிராணிகளும் காடுகளில் வாழக்கூடிய சில மிருகங்களும் காணப்படுகின்றன. இவை அனைத்தும் உடல் வேறுபாடுகளால் காணப்பட்டாலும் கூட அவைகள் இயல்பாகவே ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி அடைவதற்கும் அல்லது தான் வாழ்வதற்கும் ஏற்ற இடங்களுக்கு சென்று வருவதற்கும் அவைகளுக்கு கால்கள் காணப்படுகின்றன. இவ்வாறு பிள்ளைகள், ஒவ்வொரு வகையான பிராணிகளுக்கும் சிறப்பான அம்சங்களில் இவை இடப்பெயர்ச்சிக்கு உதவுகின்றவைகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஒவ்வொரு பிராணிகளும் அது தன்னுடைய வாழ்க்கைக்கு அவசியமான இயல்பாக்கத்தை கொண்டு காணப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். ஆம், நீங்கள் வீடுகளிலும் கூட பார்த்திருப்பீர்கள், உங்களுக்கு விருப்பமான செல்ல பிராணிகள் இருக்கின்றது தானே? செல்ல பிராணிகளை நீங்கள் பாருங்கள். அங்கே நீங்கள் சில சந்தர்ப்பங்களில் கிளிகளை வளர்த்திருக்கலாம். கிளிகள், மைனா, அதேபோல் நேசப்பறவைகள் என்று சொல்லப்படுகின்ற லவ் பேர்ட்ஸ் போன்ற பிராணிகளும், அதேபோல் சில பொருளாதாரத்தை தரக்கூடிய சில வீடுகளில் ஆடு, மாடு போன்ற பிராணிகளையும் வளர்த்திருப்பீர்கள். இதனைவிட உங்களுடைய வீடுகளில் அண்டி காணப்படுகின்ற சில பிராணிகளும் இருக்கின்றது. அவை சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும், சில சந்தர்ப்பங்களில் அது எங்களுக்கு தீமை பயக்கக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகள், மனிதர்களுக்கு உதவக்கூடிய அல்லது மனிதர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பிராணிகளை நாம் எமது சூழலில் வளர்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் பிள்ளைகள், சூழலில் வாழ்கின்ற பல்வேறான பிராணிகள் யாவும் தமது உடலின் தோற்றம், நிறம், அதேபோல் அதனுடைய உடல் அமைப்பு போன்றவற்றுக்காக உதவுகின்ற பல்வேறு அம்சங்களும் அந்த மிருகங்கள் அல்லது பிராணிகளிடம் நாம் கண்டு இருக்கின்றோம். அந்த சிறப்பம்சங்களை கொண்டு காணப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இருக்கின்ற பிள்ளைகள், இவ்வாறு இருக்கின்ற இந்த பிராணிகள் எமது சூழலில் வாழ்கின்ற ஒவ்வொரு வகையான பிராணிகளையும் அதனுடைய உடலின் தோற்றத்தின் அடிப்படையிலும் நிறங்களின் அடிப்படையிலும் காணப்படுகின்றன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நான் அதே போல் உங்களுக்கு கூறியது, நீங்கள் இவ்வாறான விடயங்களை ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் என்றாலும் கூட, இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பிள்ளைகள் இந்த பிராணிகள் இடப்பெயர்ச்சிக்கும், இவ்வாறான தோற்றம் கொண்டது வந்து எவற்றுக்கு உதவுகின்றது என்றால் இடப்பெயர்ச்சி. எங்கே இடப்பெயர்ச்சி என்றால் நீங்கள் யாரோ கேட்பது போல் தெரிகின்றது. இடப்பெயர்ச்சி என்றால் என்ன? இடப்பெயர்ச்சி என்பது ஒரு இடத்திலிருந்து இன்றும் இடத்துக்கு செல்வதை குறிக்கும். அப்படித்தானே? நீங்கள் இவ்வாறு ஒவ்வொரு சில சொற்கள் இருக்கின்றன பிள்ளைகள், அந்த சொற்களை கவனமாக அவதானமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இடப்பெயர்ச்சி என்பது எல்லா பிராணிகளும் ஓரிடத்திலிருந்தே வாழக்கூடிய சூழல் இல்லை. அது தனக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவதி உலாவ வேண்டும் அல்லது திரிய வேண்டும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்த சொல் இடப்பெயர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்ல, எதற்காக செல்கின்றன? உணவு உண்பதற்கு அல்லது எதிரிகளிடமிருந்து தம்மை பாதுகாப்பதற்கு ஏற்ற விதத்தில் இவைகள் அனைத்தும் நிறங்களாலும் அதேபோல் அதனுடைய உடல் தோற்றங்களாலும் அவை வேறுபட்டு தம்மை வாழ்ந்து வளைக்கொண்டிருக்கின்றன. இவ்வாறு அறிந்து கொண்டிருக்கீங்க பாருங்கள், இவ்வளவு சிறப்பான அம்சங்களை இந்த பிராணிகள் கடவுள் படைத்திருக்கிறார்கள் என்று. இவ்வாறு தங்களிடம் இருக்கின்ற ஒவ்வொரு நிறத்தினாலும் அல்லது அதனுடைய தோற்றப்பாடுகளினாலும் அல்லது உடலுடைய அமைப்புகளினாலும் வேறு பிராணிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து நீண்ட காலம் வாழ்ந்து வாழ்கின்றன. இவ்வாறான பிராணிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அன்பு காட்ட வேண்டும். அப்படித்தானே? அந்த அன்பு காட்டுவதன் மூலம், இரக்கம் காட்டுவதன் மூலம் எம்மை போன்ற பிராணிகள் அதற்கு நன்றியுடையவர்களாக அது எங்களை போற்றும். அதேபோல் நாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வீடுகளில் வளர்க்கின்ற நாய் போன்ற பிராணிகள் எங்களுக்கு எப்பொழுதும் நன்றியை தெரிவித்துக் கொண்டே இருப்பது அறிந்திருப்பீர்கள். ஆம் அன்பு செல்வங்களே, வீடுகளில் பார்த்திருப்பீர்கள் பூனையை. இந்த பூனை எவ்வாறு தனது இறை என்பது என்ன? உணவு. உணவை எவ்வாறு கண்டறிகின்றன என்பது நீங்கள் கண்டிருக்கின்றீர்களா? பார்க்க வேண்டும். இனிமேலாவது அதனை பாருங்கள். பூனை இறையை கண்டறிவதற்கு எதனை பயன்படுத்துகின்றது என்றால் அதனுடைய மீசையை பயன்படுத்துகின்றனவா? பாருங்கள், அதுக்கு மீசை இருக்கிறது தானே? மீசையை கொண்டுத்தான் அது இறையை அறிந்து கொள்கிறது. அதேபோல் வீடுகளில் சுவர்களில் பார்த்திருப்பீர்கள் பள்ளி. அது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதனுடைய மேற்பரப்பில் ஒட்டி இருப்பதற்கு ஏற்ற விதத்தில் விசேட பாதங்கள் உதவுகின்றன. பாதம் என்பது அதனுடைய கால். அதனுடைய கால்களால் எந்த இடத்திலும் இருக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றது அந்த பாதங்கள். அந்த பாதங்கள் அவ்வாறு இருப்பதனால் தனக்கு தேவையான விருப்பமான முறையில் இறையை பெற்றுக் கொள்வதற்கு உதவுகின்றன. வாழ்வதற்கு ஏற்ற விதத்தில் அதனை அமைத்துக் கொள்கின்றன. ஆனால் ஓணான் போன்ற பிராணிகளை பாருங்கள். ஓணான் தனது பாதுகாப்பிற்காக என்ன செய்கின்றது? எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதன் உடலில் இருக்கின்ற சிறப்பான நிறம் உதவுகின்றன. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லது உங்களுடைய வகுப்பறையில் ஆசிரியர் கற்றுக் கொடுத்திருப்பார் ஓணான் என்று, அதாவது பச்சோந்தி என்று சொல்வார்கள். அது தனது சூழலுக்கு ஏற்ற விதத்தில் தன்னுடைய நிறத்தை மாற்றி எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்கின்றன. இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் அந்த நிறங்கள் எவ்வாறு உதவுகின்றன என்பதை பாருங்கள். இதே போலத்தான் எங்களுடைய சூழலில் காணப்படுகின்ற ஆமை, நத்தை போன்ற பிராணிகளும் இருக்கின்றன. பார்த்திருப்பீர்கள் ஆமை அல்லது நத்தை. ஆமையும் வேகமாக செல்லாது, அதே போல் நத்தையும் வேகமாக செல்லாது. காரணம் என்ன என்று கூறுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஆமை வெளியில் தெரிவது ஒரு சிறு தலைப்பகுதி மட்டும்தான். ஆனால் அதனுடைய உடலை பெரிய ஒரு ஓடுகளால் ஒரு வீடு போன்ற அமைப்பு கொண்டு அதனை தூக்கிக் கொண்டு நகர்ந்து செல்கிறது. பாருங்கள், எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் தன்னுடைய பாதுகாப்புக்காக அந்த ஓடுகள் அமைப்பித்திருப்பதால் அது அவற்றுக்கு உதவுகின்றன. இதேபோல் நத்தையும் சொல்லலாம். இவ்வாறு பிள்ளைகள் ஒவ்வொரு வகையான பிராணிகளும் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் தங்களுடைய உடல் அமைப்புகள் உதவுகின்றன. மான், மறை போன்றனவும் தங்களுடைய வாழ்க்கையில் அல்லது எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்கு மற்றும் உணவுகளை பெற்றுக் கொள்வதற்கு ஏனைய பல்வேறு தேவைகளுக்காகவும் அதனிடம் காணப்படுகின்ற சிறப்பான ஒரு உடல் உறுப்புகள், அதாவது உங்களுக்கு தெரியும் மான் என்று சொல்லும் பொழுது அல்லது மறை என்று சொல்லும் பொழுது அதன் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்கு அல்லது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு பயன்படுத்துவது அதன் கொம்புகள். கொம்புகளால் தாக்கப்படுகிறது. சில சந்தர்ப்பங்களில் கால்களையும் அவை பயன்படுத்துகின்றன. ஆமாம், என் அன்பு செல்வங்களே, நாம் இப்போது கற்றுக்கொண்டிருப்பது எம்மை சூழ உள்ள பிராணிகள். பிராணிகளை பற்றிய இவ்வளவு விடயங்கள் இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஆமாம், நீங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் வீடுகளில் இருக்கும் போது அந்த டிவியில் அல்லது தொலைக்காட்சியில் பாருங்கள், டிஸ்கவரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சேனல் இருக்கின்றது. இதிலே பார்த்தால் தெரியும், வெறும் மிருகங்கள் சம்பந்தமாகவும் பிராணிகள் சம்பந்தமான விடயங்களையும் எடுத்துக்காட்டுகின்றார்கள். ஆகவே அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும், இந்த சூழலில் அல்லது இந்த உலகில் எவ்வளவு மிருகங்கள் எவ்வளவு பிராணிகள் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு நடத்துகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே பிள்ளைகள், இன்றும் கூட நாம் வாழும் சூழலில் உள்ள பிராணிகள் பற்றி தேடி அறிந்தால் ஒவ்வொரு பிராணிகளும் ஏதோ ஒரு சிறப்பியல்புகளை கொண்டு காணப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். சில வகையான பிராணிகள் மனிதர்களுக்கு நன்மை கிடைக்கின்றன. உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அவசியமான தேவைகள் நிறைய இருக்கின்றது. இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எங்களுக்கு உதவுவ சில பிராணிகள் இருக்கின்றன. ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்திருப்பீர்கள், மனிதர்கள் தங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு வெவ்வேறான மிருகங்களை பயன்படுத்துகின்றன. அவற்றில் ஒரு சில மிருகங்கள் தற்போதும் காணப்படுகின்றன. உதாரணமாக சவாரி செய்வதற்கு பாருங்க, மிருகங்களை பயன்படுத்தினார்கள், யானையை பயன்படுத்தினார்கள், அதேபோல் குதிரையை பயன்படுத்தினார்கள், அதேபோல் மாட்டு வண்டியை பயன்படுத்தினார்கள். தற்காலத்தில் அவையெல்லாம் இல்லை. என்ன, அதேபோல் தான் பிள்ளைகள், இந்த பிராணிகள் மனிதர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்கின்றன. ஆம் அன்பு செல்வங்களே, நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருப்பது பிராணிகளினால் எமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி. உதாரணமாக கூறப்போனால் பார்த்திருப்பீர்கள், பூனை நாய் என்பவற்றை வீட்டில் வளர்க்கிறார்கள். எதற்காக சொல்லுங்கள் பாருங்கள், நீங்கள் கருணை காட்டி அதனை வளர்க்கும் பொழுது அது எமக்கு பாதுகாப்பை தருகின்றன, நாய் வீட்டை காக்கின்றன. என அதே போல் நாய் ஒரு நன்றியுள்ள மிருகமாக கருதப்படுகிற காரணம் நாம் அவற்றுக்கு கருணை காட்டுவதால். எனவே அவ்வாறான மிருகங்கள் எங்களோடு அண்டி வாழ்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் பல மரங்களை நட்டு வளர்ப்பதனால் கிளி மைனா போன்ற பறவைகளும் அணில் போன்றவையும் அங்கு வாசம் செய்வதுடன் பழங்களை உண்டு வாழ்கின்றன. இதனால் எமக்கு என்ன ஏற்படுகிறது, மனதுக்கு சந்தோஷம் அடைகின்றது. பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், கிளி மரங்களில் காணப்படுகின்ற பழங்களை கொத்தி அதன் சாப்பிடும் விதம், அதேபோல் மைனா தன்னுடைய தேவைக்கான அளவு அந்த பழங்களை உண்டு மகிழ்கின்றன. இவ்வாறு நாங்கள் பார்த்து ரசிக்கதன் மூலம் எமது மனதுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. நீங்கள் இவ்வாறு எங்களுடைய சூழலில் இருக்கின்ற மிருகங்களை அல்லது பறவைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு நீங்கள் அங்கே அவதானமாக அவதானித்தீர்கள் என்றால் உங்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் அவ்வாறான காட்சிகள் புலப்படும். எனவே பிள்ளைகள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய சூழலில் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் கிடைக்குமா என்று பாருங்கள். மேலும் மனிதர்களாலும் ஏனைய பிராணிகளாலும் சூழலுக்கு வீசப்படுகின்ற கழிவுகளை காகம் போன்ற பறவைகள் அவற்றை உண்டு சூழலை அசுத்தப்பட்டிருப்பதை சுத்தப்படுத்துகின்றன. பார்த்தீர்களா, காகம் என்பது எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பறவையாக இருந்தாலும் நாம் அதற்கு எந்தவிதமான நன்மையும் செய்யாவிட்டாலும் அவை எங்களுக்கு செய்கின்ற நன்மையை பாருங்கள் என்ன செய்கின்றது. நாம் வீசுகின்ற பல்வேறு விதமான கழிவுப் பொருட்கள் அவை வெளியில் வீசும் பொழுது அந்த இடங்களில் இருக்கின்ற கழிவுகளை தன்னுடைய கூட்டத்தாருடன் சேர்ந்து அவற்றை உண்டு அந்த இடத்தை சுத்தப்படுத்துகின்றன. இவ்வாறு அந்த காகம் பெரிய உதவி செய்கின்றது எங்களுடைய சூழலில். மேலும் தேனீக்களை எடுத்துக் கொள்ளுங்கள், தேனீக்கள் என்ன செய்கின்றன பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், தேனீக்களும் இருக்கின்றன. அதேபோல் ஆடு மாடு கோழி போன்ற பிராணிகளை வளர்ப்பதால் எமக்கு கிடைப்பது என்ன, பொருளாதாரம், தேவையான பணம் எங்களுக்கு கிடைக்கிறது. அதாவது இதனை பொருளாதார அனுகூலமாக நாங்கள் கருதலாம். உங்களுக்கு தெரியும், சிலர் வீடுகளில் மிகவும் விருப்பத்துடன் கோழி வளர்ப்பார்கள், ஆடுகள் மாடுகள் போன்றவற்றை வளர்ப்பதன் மூலம் அதன் மூலமாக கிடைக்கின்ற பலனை நாம் பணமாக பெற்றுக் கொள்கின்றோம். எனவே பிள்ளைகள், எங்களுக்குடைய சூழலில் இருக்கின்ற பிராணிகள் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் இவை எங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆம் மாணவர்களே, இன்னும் தேடி பார்த்தால் வண்ணத்து பூச்சியை பாருங்கள். அழகழகான வண்ணத்து பூச்சியை மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. இவை இன்னும் எங்களுக்கு தெரியாமல் சில நன்மைகளும் தெரிகின்றன. பாருங்கள், வண்ணத்து பூச்சி அதை போன்ற குளவி போன்றவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தாவரங்களில் உள்ள பூக்களை நாடுவதால் அல்லது தாவரங்கள் இருக்கின்ற பூக்களை நாடி செல்வதால் பயிர்களில் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன. பாருங்கள், அந்த தாவரத்தினுடைய புதிய தோற்றத்துக்கு புதிய பயிர் வளர்ச்சிக்கு அதுக்கு தேவையான விதத்தில் அது மகரந்த சேர்க்கையை செய்வதனால் அது தாவரத்தினுடைய விருத்திக்கு உதவுகின்றது. எனவே பாருங்கள் பிள்ளைகள், வண்ணத்து பூச்சி குளவி போன்ற பிராணிகளை கூட நாங்கள் சூழலில் காணுகின்றோம். ஆனால் அது எங்களுக்கு அறியாமல் அவை ஒரு நன்மையை செய்துவிட்டு செல்கின்றன. இவ்வாறு ஒவ்வொரு வகையான பிராணிகளும் பிள்ளைகள் எங்களுடைய சூழலில் ஏதோ ஒரு விதத்தில் பங்களிப்பு செய்வது எங்களுக்கு கற்றுத்தருகின்றன. அந்த பிராணிகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன என்பதும் எங்களுக்கு அறிந்த விடயம். மற்றும் சில பிராணிகளை நோக்கி பார்ப்போமானால், சில பிராணிகள் தமது உணவுக்காக உணவுகளை உண்ட பின்னர் அவை என்ன செய்கின்றன? அந்த உணவுகள் மூலமாக கிடைக்கின்ற வித்துக்கள் தனது உடலிலுடன் சேர்ந்து வேறு இடங்களுக்கு சென்று கழிவுகளாக வெளியேற்றும் பொழுது அவை அங்கே வித்து பரம்பலுக்கு இடமளிக்கின்றன. ஆகவே இவ்வாறான பிராணிகள் எங்களுடைய சூழலில் நிறையவே காணப்படுகின்றன. உதாரணமாக நாங்கள் சொன்ன போனால் வவ்வால் போன்ற பிராணிகளை நாங்கள் எடுத்துக் கூறலாம். ஆம், என் அன்பு மாணவர் செல்வங்களே, நான் கூறினேன் எங்களுக்கு நன்மை தரக்கூடிய பிராணிகள் எங்களுக்கு அறியாமல் இருக்கின்ற பிராணிகளும் இருக்கின்றன. நாங்கள் தேடி பார்க்க மாட்டோம். ஆனால் எங்களுடைய சூழலில் சில வகையான பிராணிகள் எமக்கு அல்லது எங்களுக்கு தெரியாத விதத்தில் நன்மை பயக்கின்றன. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மண்புழு. மண்புழுவை பற்றி உங்களுடைய ஆசிரியர் கூறியிருப்பார். அது விவசாயிகளுடைய தோழன் என்று கருதப்படுகிறது. பாருங்கள், விவசாயிகளின் தோழன் என கூறப்படும் காரணம் என்ன? அவை மண்புழு மண்ணை துளைத்துக் கொண்டு மண்ணில் வாழ்வதால் மண்ணில் காணப்படுகின்ற காற்று இடைவெளி அதிகரிக்கப்பட்டு அவை தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகின்றன. இதனால் அந்த மண்புழு எங்களுடைய விவசாயிகளுக்கு மாத்திரமன்றி மண்ணுக்கும் ஒரு வளமானதாக மாறுகின்றது. எங்கே பார்ப்போம்? அது உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய வகுப்பறைகளில் இந்த மண்புழு சம்பந்தமான அல்லது மண்புழு தொடர்பான பாடல் ஒன்றை ஆசிரியர் கூறியிருப்பார். கேட்டிருக்கின்றீர்களா? ஆஹா, நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த மண்புழு தொடர்பான பாடல் ஒன்றும் இருக்கின்றது. எங்கே பாடுங்கள், பாடுவீர்களா? பாட முடியுமா? பாடுங்கள். நாம் அந்த பாடலை பார்ப்பதற்கு முன் அந்த பாடல் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். பொதுவாக பார்த்தீர்கள் என்றார் பிள்ளைகள், விவசாயிகளுடைய தோழன் என கருதப்படுகின்ற அந்த மண்புழு மண்ணை நன்கு கிண்டி அதனை உழுகின்றன. அதேபோல் அது மனிதருக்கு மட்டுமல்லாமல் அந்த மண்ணுக்கும் வளமாக மாறுகின்றன. எனவே இப்படியான ஒரு மிருகங்களும் அல்லது பிராணிகளும் எங்களுடைய சூழலில் காணப்படுகின்றன. மிருகங்களும் காணப்படுகின்றன, அதே போல் பறவைகளும் காணப்படுகின்றன. இவ்வாறு ஊர்ந்து செல்லக்கூடிய சில பிராணிகளும் மனிதருக்கு சூழலுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. எங்கே பார்ப்போம்? நான் கூறினேன், உங்களுக்கு ஆசிரியர் கூறியிருக்கின்ற அந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். அந்த பாடலை பற்றி பார்ப்போமா? நான் பாடுகின்றேன், நீங்கள் அமைதியாக இருந்து கையை தட்டுங்கள். சரியா? கையை தட்டினால் நான் பாடுவேன். அதே போல் நீங்கள் பாடும் பொழுது நான் கையை தட்டுகிறேன். இப்பொழுது செய்ய முடியாது என இவ்வாறு நீங்கள் இங்கே முடியாவிட்டாலும் உங்களுடைய வகுப்பறைகளில் ஆசிரியர் கூறியிருப்பதை நீங்கள் நன்கு கற்று அங்கே உங்களுடைய ரசனையை வெளிப்படுத்துங்கள். எங்கே பார்ப்போம்? நான் இந்த பாடலை பாடுகின்றேன், அவதானமாக கேளுங்கள். மண்ணை கிண்டி உழுதிடும் மனிதருக்கு எனக்கு நண்பன் நான் என்னை போல தெரியுமா எனது பெயர் மண்புழு மண்ணை கிண்டி உழுதிடும் மனிதருக்கு நண்பன் நான் என்னை போல தெரியுமா எனது பெயர் மண்புழு கருவி இல்லை கை இல்லை கடின வாயே பெற்றுள்ளேன் பொறுமையாக பூமியை புழுதியாக கற்றுள்ளேன் கருவி இல்லை கை இல்லை கடின வாயே பெற்றுள்ளேன் பொறுமையாக பூமியை புழுதியாக கற்றுள்ளேன் கருவிக்காக மாதத்தினே காலம் ஓடி போய்விடும் கருவி இல்லை கை இல்லை கடினவாயே பெற்றுள்ளேன் பொறுமையாக பூமியை புழுதியாக கற்றுள்ளேன் கருவிக்காக காத்திடின் காலம் ஓடி போய்விடும் பொறுமையாக முயன்றிடின் பொறுப்புடியாய் மலைகளும் கருவிக்காக காத்திடின் காலம் ஓடி போய்விடும் பொறுமையாக முயன்றிடின் பொடிப்பொடியாய் மலைகளும் மண்ணை கிண்டி உழுதிடும் மனிதருக்கு நண்பன் நான் என்னை உமக்கு தெரியவோ எனது பெயர் மண்புழு எனது பெயர் மண்புழு ஆம் மாணவர் செல்வங்களே இப்போது மண்புழுவை பற்றி ஒரு பாடல் பாடினோம் அடுத்தபடியாக எதை பார்ப்போம் என்றால் நான் கூறப்போவது என்னவென்றால் அதாவது எல்லா வகையான உயிரினங்களும் தன்னோடது உடல் வளர்ச்சிக்கு அல்லது தான் வாழ்வதற்கு மிக முக்கியமானது உணவு இந்த வகையில் இந்த உயிரினங்கள் அனைத்தும் அவை உட்கொள்ளும் முறைகளுக்கேற்ப அல்லது அவை உண்ணும் உணவு வகைகளுக்கேற்ப வேறுபடுத்தலாம் அவற்றை வேறுபடுத்தலாம் பிராணிகளை வேறுபடுத்தலாம் அவ்வாறான முறைகளை சிலர் பார்ப்போம் சில வகையான பிராணிகள் தாவரங்களின் பகுதிகளான புல் பூண்டு இலை குலை காய்களின் பிஞ்சுகள் போன்றவற்றை உண்டு வாழ்கின்றன அவை உதாரணமாக உங்களுக்கு தெரியும் தாவரங்களுடைய பகுதிகளாக காணப்படும் ஆடு மாடு முயல் மான் மறை யானை அணில் போன்ற சில பிராணிகளை கூறலாம் இவைகள் அனைத்தும் பிள்ளைகள் தாவரங்களுடைய பகுதிகளை சாப்பிடுகின்றன அதை ஆகவே இவ்வாறு தாவரத்தை மாத்திரம் அல்லது அந்த அவ்வாறான தாவரத்துக்கு காணப்படுகின்ற பகுதிகளை மாத்திரம் உண்டு வாழ்கின்ற பிராணிகளை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் என்றால் இலையுண்ணிகள் என்று குறைக்கிறோம் அல்லது இலையுண்ணிகள் என்று சொல்லலாம் அல்லது அதற்கு இன்னொரு பெயரும் உண்டு தாவர உண்ணிகள் எனவும் கூறப்படுகின்றன இலையுண்ணிகள் அல்லது தாவர உண்ணிகள் என்று கூறப்படுகின்றன இதனை போன்று இறைச்சி அதாவது மாமிசென்று சொல்லுவோம் சில வகையான பிராணிகளை வேட்டையாடி அதனுடைய மாமிசத்தை அல்லது இறைச்சியை உண்டு வாழ்கின்ற பிராணிகளும் இருக்கின்றன உதாரணமாக பார்ப்போமானால் மான் மறை மீன்கள் பறவைகள் போன்றவற்றை வேட்டையாடி தமது உணவாக உட்கொள்கின்ற சில பிராணிகளை உள்ளன அவை உதாரணமாக நாங்கள் அதனை கூறுவதென்றால் ஊனுண்ணி பிராணிகள் என்று சொல்லுவோம் அல்லது மாமிச பட்சணிகள் என்று கூறுவோம் இலையுண்ணிகள் என்பதும் கூறினேன் அதே போல் மாமிசத்தை மட்டும் உண்ணுகின்ற பிராணிகளை ஊனுண்ணி அல்லது மாமிச பட்சணி என்று அழைக்கின்றோம் உதாரணமாக அவை உங்களுக்கு தெரியும் புலி சிங்கம் நரி தும்பி போன்றவற்றை கூறலாம் மேலும் நாய் காகம் கோழி போன்ற வகையான பிராணிகள் தாவர உணவுகளையும் மாமிச உணவுகளையும் உண்பதனால் இதனை அனைத்து உண்ணிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன எனவே பிள்ளைகள் அவை உணவு உண்ணும் முறைக்கேற்ப அவற்றை பிரிக்கின்றோம் எவ்வாறு மாமிச பட்சணி அல்லது தாவர பட்சணி அதே போல் அனைத்து உண்ணி என்று பிரிக்கின்றோம் இவ்வாறாக உணவு வகைகளை கொண்டு பிராணிகளை பிரித்தாலும் கூட தாவரங்களின் பகுதிகளை சில பிராணிகள் உண்ணுவதாலும் சில பிராணிகளை வேட்டையாடி உண்பதாலும் சூழல் சமநிலை ஏற்படுகின்றன இதன் மூலம் எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது பாருங்கள் சூழல் சமநிலை ஏற்படுகின்றன அதாவது என்ன என்றால் சில வகையான உணவு வகைகளை பெற்றுக் கொள்வதற்காக பிராணிகளை எடுத்துக்கொண்டாம் என்றால் உணவு வகைகளை கொண்டு பிராணிகளை பிரித்தாலும் தாவரங்களின் பகுதிகளை சில பிராணிகள் உண்ணுவதாலும் சில பிராணிகளை வேட்டையாடி உண்பதாலும் அவை சூழல் சமநிலை ஏற்படுவதாக கூறப்படுகிறது இவ்வாறு எமது சூழலில் உள்ள பிராணிகளை பற்றி கூறினாலும் கூட சில மனிதர்கள் தீய செயற்பாட்டினால் பிராணிகளின் உயிரினங்களும் அழிந்து விடக்கூடிய காலம் ஏற்படுகிறது அதாவது பிராணிகளின் உயிரினங்களும் அழிந்துவிடக்கூடிய காரணமாக அமைகின்றன. உதாரணமாக பாருங்கள் பிள்ளைகள், காடுகளை அழிப்பதாலும் அதனை தீமூட்டுவதாலும் சில பிராணிகள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் உணவு கிடைக்காமல் அழிந்து விடுகின்றன. இன்னும் கூறப்போனால், மனிதன் சில பிராணிகளை வேட்டையாடுவதனால் பிராணிகளின் இனம் அழிந்து இயற்கையை பாதிப்படைய செய்கின்றன. எனவே பிள்ளைகள், இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். பிராணிகள் மீது கருணை காட்ட வேண்டும். அதேபோல் பிராணிகள் தனக்கென்று வாழ்வதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சில பிராணிகள் காட்டிலே அல்லது காடு பிரதேசங்களில் வாழ்கின்றன. எத்தனையோ பிராணிகள் அங்கே உயிர் வாழ்வதற்கு ஏற்ற இடம் இல்லாமல் தவிப்பதை நாங்கள் காண்கின்றோம். அதற்கு காரணம் இந்த காடுகளை அழிப்பதால் ஏற்படுகின்ற தீய விளைவினால். என் அன்பு மாணவ செல்வங்களே, நீங்களும் இதனை புரிந்து விளங்கிக் கொள்வதோடு பிராணிகளை பாதுகாக்க எம்மால் இயன்ற முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் உங்களை வினயமாக கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்தது பிராணிகளை பற்றி அறிந்து கொள்ளப் போவது என்ன என்றால், இலங்கைக்கே உரித்தான பிராணிகள் பற்றி பார்ப்போம். நாம் அடுத்த விடயமாக கருதப்படுவது அல்லது விளங்கிக் கொள்ளப் போவது என்னவென்றால், இலங்கைக்கே உரித்தான சில பிராணிகளும் இருக்கின்றன. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், விலங்கினர் காட்சிசாலைக்கு சென்றிருந்தால் அங்கே காணப்படுகின்ற பிராணிகளை எத்தனையோ வகையான பிராணிகள் காணலாம். அதாவது பறவைகள், அதேபோல் மிருகங்கள், நீந்துவன மீன்கள் போன்றவை, மின்னும் பிராணிகள், ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணிகள் போன்றவற்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முடியுமானால் பிள்ளைகள், நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் தாய் தந்தையருடன் அல்லது பெற்றோருடன் விலங்கின காட்சி சாலைக்கு சென்று இவ்வாறான பிராணிகள் பற்றிய சிறப்பு தன்மைகளை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருப்பின் அதனை கட்டாயமாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஆம் மாணவர்களே, நான் கூறியது என்னவென்றால், எமது நாட்டுக்கே உரித்தான பிராணிகள். அப்படி என்றால் நீங்கள் விலங்கின காட்சி சாலைக்கு சென்றால் அங்கே ஏராளமான பிராணிகள் இருக்கும். அங்கே இருக்கின்ற பிராணிகள் அனைத்தும் எமது நாட்டுக்கு உரித்தனது என்று நினைத்துவிட வேண்டாம். அங்கே இருக்கின்ற பிராணிகள், சில வகையான பிராணிகள் எமது நாட்டுக்கு உரித்தான பிராணிகளாக இருக்கும். சில வகையான பிராணிகள் ஏனைய நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்டவையாக இருக்கும். அதாவது இலங்கையிலேயே தோற்றம் பெற்ற பிராணிகளையே எமது நாட்டுக்காக உரித்தான பிராணிகள் என அழைக்கப்படுகின்றன. அதாவது இலங்கையிலேயே தோற்றம் பெற்ற பிராணிகளையே எமது நாட்டிற்கே உரித்தான பிராணிகள் என அழைக்கப்படுகின்றன. இவையும் பறவைகள், முளையூட்டிகள், மீன் வகைகள், நகருயிர்கள் என்றும் அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக சில வகையான பிராணிகளை பார்ப்போம். காட்டுக்கோழி, சவன் கோழி, நரைப்புழினி, செம்முக பூங்குயில், நாகனவாய், நெருப்பு கோழி எனவும் கூறப்படுகிறது. இவை அனைத்தும் எமது நாட்டுக்கே உரித்தான பறவைகளாக கருதப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் பாருங்கள், மரநாய், கருங்குரங்கு, சுண்டெலி போன்ற பாலூட்டி பிராணிகளும் எங்களுடைய நாட்டுக்கு உரித்தானது. பார்த்தாமென்றால் உங்களுக்கு தெரியும், மரநாய் என்று சொல்கின்றோம், கருங்குரங்கு என்று சொல்கின்றோம், சுண்டெலி போன்ற பிராணிகளும் முளையூட்டிகளாக கருதப்படுகின்றன. இன்னும் இருக்கின்றன, அவை பாருங்கள், மரத்தேரை, சிவப்பு கழுத்து தவளை, ஈருடவாளிகளாக கருதப்படுகிறது. இவை அனைத்தும் ஈருடவாளிகளாகவும் எமது நாட்டுக்கு உரித்தானவை. இன்னும் இருக்கின்றன பிள்ளைகள், பாருங்கள், மல்புலுட்டா என்று சொல்லப்படுகின்றதும், புலத் ஐயா, அதேபோல் அழகிய சொர்க்கம், புள்ளிக்கோட்டி என்பன மீன் வகைகளும் இருக்கின்றன. இவை அனைத்தும் பாருங்கள் பிள்ளைகள், எவ்வளவு சிறப்பான பெயர்களை கொண்டிருக்கின்றன. மல்புலுட்டா, புலத்தையா, அழகிய சொர்க்கம், புள்ளிக்கோட்டி என்பன மீன் வகைகளும் காணப்படுகின்றன. இன்னும் இருக்கின்றன, கொம்புவோனான், நீர்ப்பாம்பு போன்றனவும் நகை உயிர்களாக கருதப்படுகிறது. இவைகளும் எமது நாட்டுக்கே உரித்தான பிராணிகள் என்று கூறப்படுகிறது. ஆமாம், நான் பிராணிகளை பற்றி கூறிக்கொண்டே போகுவதனால் உங்களுக்கு நன்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே பிள்ளைகள், இவ்வாறான பிராணிகளை பற்றி நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய இருக்கின்றது. நான் அவற்றில் ஒரு சிறு பகுதியை மாத்திரமே உங்களுக்கு கூறுகின்றேன். ஆகவே நீங்கள் இதனை மேலும் மேலும் அறிந்து கொள்வதற்கு வெவ்வேறு முறைகளை பின்பற்றுங்கள். சில படங்களை பாருங்கள், சில காட்சி படங்களை கண்டு நீங்கள் அதன் மூலமாக சில விடயங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அதேபோல் மிருகங்களுடைய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நிறைய தகவல்கள் கொண்ட பத்திரிகைகள் அல்லது புத்தகங்கள் என்பவற்றை தேடி கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது இந்த பிராணிகள் மீது உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். அந்த வகையில் பிளவையிலே இன்றும் எமது நாட்டில் இருக்கின்ற சில வகையான பிராணிகள் எமது நாட்டுக்கே உரித்தானதும் உண்டு. அதே போல் ஏனைய நாடுகளிலும் தருவிக்கப்பட்ட பிராணிகளும் காணப்படுகின்றன. எமது அன்றாட வாழ்வில் சூழலில் உள்ள பிராணிகளை பற்றிய வெவ்வேறான விடயங்களை பற்றி விளங்கி அறிந்து கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஆனாலும் சில வேளை இந்த பிராணிகளின் செயற்பாட்டை பார்த்து சில வேளை அந்த பிராணிகள் போல் நாமும் நடந்து கொள்வோம். அதாவது அந்த பிராணிகளைப் போல நடந்து கொள்ள பார்ப்போம். அதாவது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வகுப்பறைகளிலோ அல்லது நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து விளையாடும் போதும் கூட இந்த பறவைகளைப் போல நீங்கள் விளையாடியிருப்பீர்கள். சில சந்தர்ப்பங்களில் கதைகளை கூறியிருப்பார்கள், சில சந்தர்ப்பங்களில் விளையாட்டாக கூறியிருப்பார்கள், சில நேரங்களில் அந்த மிருகங்களைப் போல செயற்பாடுகளில் ஈடுபட்டிருப்பார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் செய்து பார்க்கும் பொழுது மேலும் மேலும் அந்த பிராணிகளை பற்றிய விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் வகுப்பறைகளில் பிள்ளைகள் ஆசிரியர் கூறுவது போல இந்த பிராணிகளைப் போல செய்தல், உதாரணமாக குதிரையைப் போல நடத்தல் அல்லது ஓடுதல், யானையைப் போல நடத்தல், முயலைப் போல பாய்ந்து செல்லுதல், குரங்கு போன்று தாவி செல்லல், மயிர் கொட்டி போன்று செல்லல் என்பவற்றை நாம் கூறலாம். இவ்வாறு உங்களுடைய சூழலில் மட்டுமல்லாமல் உங்களுடைய பாடசாலைகளிலும் ஆசிரியர்கள் கூறுகின்ற விடயங்களைப் போல் இவற்றை கற்று நீங்களும் அதே போல் நீங்கள் அந்த பிராணிகளுடைய செயற்பாட்டில் ஈடுபட்டால் பிராணிகள் மீது எங்களுக்கு ஒரு கரிசனை அல்லது கருணை ஏற்படும். பிராணிகளுக்கு அன்பு காட்டுதல் முடியும். பிராணிகள் எம்மை போல உயிர் காக்கிறதற்கு உயிர் வாழ்வதற்கு ஏற்ற மிருகங்களாக நாங்கள் அதனை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எமது மனதில் ஏற்படும். ஆம் மாணவர் செல்வங்களே, உங்களுக்கு தெரியும் நாம் இப்போது எம்மை சூழ உள்ள பிராணிகளை பற்றி சில விடயங்களை மாத்திரம் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். அதேபோல் இதைவிட மேலதிகமான விளக்கங்களை வெவ்வேறு முறைகளில் நீங்கள் கற்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதும் எங்களுடைய அவாவா இருக்கின்றது. இப்போது எம்மை சூழ உள்ள பிராணிகள் பற்றிய பாடத்தினை உங்களுக்கு முழுமையாக நாங்கள் தந்துவிட்டோம் என்று கூற முடியாது. நீங்கள் மேலும் மேலும் அதனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் கிடைப்பின் அதனை நீங்கள் முயற்சி செய்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமாணவர்கள், இவ்வளவு நேரமும் நான் என்னுடன் இருந்து இப்பாடத்தை நன்கு விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இப்பாடத்தை விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் போல அதனை நீங்கள் உங்களுடைய பரீட்சைக்கு தயாராகும் விதத்தில் நீங்கள் கற்று பாடம் செய்து கொள்ள வேண்டிய அவசியமும் காணப்படுகிறது. எனவே பிள்ளைகள், நாம் இறுதியாக உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. எனவே பிள்ளைகள், இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான விடயங்களை தந்த ஒரு மன மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. இருப்பினும் உயிர்களை மீது நாங்கள் அன்பு காட்ட வேண்டும் என்பதற்காக நான் ஒரு சிறு பாடலை மட்டும் உங்களை படித்துவிட்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். ஆம், நான் பாடல் என்று கூறியதும் எதனை பற்றி என்று நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த பூமியில் பிறந்த அனைத்து உயிர்களும் எங்களுடைய எங்மை போல அல்லது எங்களுடைய வாழ்க்கை போல அது வாழ்வதற்கு ஆசைப்படக்கூடியது. எனவே அனைத்து பிராணிகள் மீதும் நாம் அன்பு காட்டுவோம், அதற்கு கருணை காட்டுவோம், அதற்கு நட்பை ஏற்படுத்தி அப்பிராணிகளை வாழ்வதற்கு இடமளிப்போம் என்று கூறுவதுடன் இதற் சம்பந்தமான ஒரு சிறு பாடல் என்று கூறினேன். எங்கே உங்களுக்கு நன்கு தெரிந்த பாடல் என்று நினைக்கின்றேன். அதனை சிறு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு நான் பாடிக்கட்டு உங்களிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இங்கே பாடல் கேட்க தயாராக இருக்கின்றீர்களா? ஆம், எனக்கு விளங்குகின்ற பாடல் என்பதும் உங்களுக்கு ஆசையாக இருக்கும். இங்கே பாடுகின்றேன், பாருங்கள். உயிர்கள் பிறப்பது பாசத்துக்காக, உலகம் துடிப்பது பாசத்துக்காக, உலகமுள்ளவரை ஓ உலகம் நமக்காக. உயிர்கள் பிறப்பது பாசத்துக்காக, உலகம் துடிப்பது பாசத்துக்காக, உலகமுள்ளவரை ஓ உலகம் நமக்காக. இது பல கோடி உயிர் தோண்டி மடிகின்ற பூமி, பாசத்தின் நேர் மட்டும் மடியாது சாமி, அதனால் தான் சலிக்காமல் சுழலுது பூமி. உயிர்கள் பிறப்பது பாச உயிர்கள் பிறப்பது பாசத்துக்காக, உலகம் துடிப்பது பாசத்துக்காக, உலகம் உள்ளவ ஓ உலகம் நமக்காக. ஆம், என் அன்பு செல்வங்களே, இந்த நேரத்தில் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் காத்திருக்கின்றது. எனவே உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்பு இன்றைய நிகழ்ச்சியினூடாக எமது சேவையை வழங்குவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய ஊவா வானொலி ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் குருகுல கல்விக்கும் எமது வனமாந்திய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி ஒளிபரப்பு செய்த உதவிய அறிவிப்பாளர் திரு ருக்ஷான் அவர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறிக்கொள்வதோடு, ஏனைய பல வழிகளிலும் பல ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்கி வருகின்ற எமது பண்டாரவளை கல்வி பணிமனை உதவி கல்வி பணிப்பாளர் திரு யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர் ஆலோசகர்களுக்கும் உட்பட ஏனைய அதிகாரிகளுக்கும் இன்றைய நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இறுதியாக எமக்கு பக்கபலமாக உதவுகின்ற கல்லூரி முதல்வர் திரு சந்திரராஜ் உட்பட ஏனைய ஆசிரியர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்வதோடு, இறுதியாக என் அன்பு மாணவர் செல்வங்களுக்கும் உங்கள் அனைவரையும் நான் இந்த வேளையில் பெருமிதத்தோடு நன்றி கூறுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தது போல் அல்லது இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியைப் போல் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்கள் பல்வேறு விதத்திலும் நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு பல்வேறு விதத்திலும் ஒத்தாசைகள் நல்குவது போல இன்றும் கூட எங்களோடு இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வதோடு மீண்டும் நாம் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, இந்த நிகழ்ச்சியிலிருந்து நிறைய பயன்களை பெறுங்கள், வளமாக வாழ பாருங்கள், உங்களுடைய எதிர்காலத்தில் சிறப்புக்கு அல்லது நடைபெற இருக்கும் ஐந்தாம் தர புலமைப்பரிசை பரீட்சையில் சிறந்த பெறுபேருக்காக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் இந்த ஊவா வானொலி பெருமிதமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக உங்களுடைய ஒத்துழைப்பை எங்களுக்கு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறும் ஆசிரியராகிய கானா சுந்தரம் பிள்ளை, பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி ஆரம்ப பிரிவு ஆசிரியர். எனவே மாணவர்கள், மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போமாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.